அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோள் தாங்க செவ்வாய். இது கொஞ்சம் சிவப்பு நிறத்துல காணப்படுறதுனால இதற்கு சிவப்பு கோள் என்று மற்றொரு பெயர் கூட உண்டு. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில செவ்வாய்கோள், அதாவது சிவப்பு கோளை பற்றின பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக திருச்சி தேசிய கல்லூரி இயற்பியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் வி ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். புவியியல்ல நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. நிறைய கோள்களினுடைய அந்த சுழற்சி, இந்த மாதிரி நிறைய விண்வெளியில நிறைய அதிசயங்கள், ஆராய்ச்சிகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில சிவப்பு கிரகம் அப்படிங்கறது குறித்து இன்னைக்கு நிறைய பல்வேறு ஆய்வுகள் வந்து தொடர்ச்சியா நடைபெற்று வருகிறது. சிவப்பு கிரகம் குறித்த பல்வேறு தகவல்களை இன்னைக்கு நம்ம பேராசிரியர் ஐயா அவர்களை சந்திச்சு தகவல்கள் தெரிஞ்சுக்க போற இருக்கோம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க ஐயா.
ஐயா வணக்கம். ஐயா, என்னுடைய பேர் வந்து ஹரிஹர கிருஷ்ணன். நான் வந்து திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியில இயற்பியல் துறையில இணை பேராசிரியரா கிட்டத்தட்ட 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
ஐயா, இப்ப இந்த சிவப்பு கிரகம் அல்லது சிவப்பு கோள் அப்படின்னு சொல்றாங்க, சிவப்பு கோள் அப்படின்னா என்ன? எந்த கோளை நம்ம சிவப்பு கோள் அப்படின்னு அழைக்கிறோம்? ஏன் அப்படி சிவப்பு கோள்னு அந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு பெயர் வந்துச்சு? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா. அதாவது சிவப்பு கிரக தினம், ரெட் பிளானட் டே அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இது வந்து நவம்பர் 28 அன்னைக்கு நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு என்ன ரீசன், இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னா, 1964 நவம்பர் 28 இதே தேதியில நாசால இருந்து மரைனர் 4 அப்படின்னு ஒரு விண்கலத்தை செவ்வாய்க்கு அனுப்புறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 8 கழிச்சு 1965 ஜூலை மாசத்துல செவ்வாயோட சுற்றுவட்ட பகுதியை போய் அடைஞ்சது. அந்த விண்கலம் தான் செவ்வாயோட முதல் புகைப்படத்தை நமக்கு எடுத்து கொடுத்து, அதை அங்கீகரிக்கிற விதமா தான் நவம்பர் 28 என்னைக்கு அந்த மரைனர் நாசா அனுப்பிச்சாங்களோ அதை வந்து நவம்பர் சிவப்பு கிரக தினம், ரெட் பிளானட் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து செவ்வாயை குறிக்கிறது, செவ்வாய் கிரகத்தை குறிக்கிறது, அதான் சிவப்பு கோள்.
ஐயா, இப்ப நம்ம சந்திரனை பொறுத்த அளவுல சந்திரன்ல நிறைய ஆய்வுகள் நடைபெற்று வருது. நம்ம இந்தியாவுமே சந்திராயன் 1 சந்திராயன் 2 இந்த மாதிரி பல்வேறு அந்த ஏவுதலை ராக்கெட்களை அனுப்பி சந்திரன்ல எப்படி நடக்குது அதனுடைய புகைப்படங்களை தொடர்ச்சியா இன்னைக்கு இந்தியாவும் சரி பல்வேறு உலக நாடுகளும் அதனுடைய தகவல்களை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னுமே ஒரு ஆச்சரியப்படத்தக்க தகவல்களை தொடர்ச்சியா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்றப்ப இத பத்தின ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது இன்னும் பொதுமக்களுக்கு சந்திரனை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது செவ்வாயை குறித்த தகவல்கள் இன்னும் தெரியாமலே இருக்குது. செவ்வாய் கிரகத்தினுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா. அதாவது வந்து நம்மளுடைய கிரக அமைப்புல வந்து புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். செவ்வாய் வந்து 4வது கிரகம். அடுத்தது வியாழன், சனி, அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அப்படின்னு வரும். ஆனா உருவத்துல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே நம்ம கிரகத்திலேயே ரொம்ப சிறியது புதன். அடுத்த சிறிய கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய். செவ்வாயோட அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய விட்டம் கிட்டத்தட்ட 6779 கிலோமீட்டர். இது வந்து இதை வந்து நம்ம பொதுவா எப்படி சொல்றோம்னா நிலப்பரப்பு கிரகம் அப்படின்னு தான் சொல்றோம். இது வந்து எதனால அப்படி சொல்றோம்னா, இது வந்து காலநிலைக்கு ஏற்ற சில மாறுபாடுகளோ பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாறுபாடுகளோ உண்டு. கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் இயர்ஸ், 4.5 பில்லியன் இயர்க்கு முன்னாடி இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிற அந்த சோலார் சிஸ்டம் இப்ப இருக்கிற இந்த அமைப்புல வந்து சேர்ந்தது. இதுல ஈர்ப்பு விசையால தானா உருவான ஒரு கிரகம்னா இந்த செவ்வாய் கிரகம்ங்கிறது. ஆக்சுவல்
ஐயா, இப்ப செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு செவ்வாயில ஒரு நடக்கக்கூடிய நிறைய ஆய்வுகள் எல்லா கோள்களையும் நடைபெற்று வருது. செவ்வாய் அப்படின்னு சொல்றப்ப செவ்வாயில இந்த நீர் ஆதாரங்கள், நீர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற குறித்ததான ஆய்வுகள் இன்னைக்கு தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. இந்த செவ்வாய் கிரகத்துல நீர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆய்வு தற்பொழுது எந்த நிலைமையில எந்த நிலையில இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது ரெண்டு விதமான ஆய்வு போயிட்டு இருக்குங்க. ஒண்ணு இப்போ கடைசியா திரவ வழியில தண்ணீர் செவ்வாயில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, வேற சில உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கா அப்படின்னு ஒன்னு தொடர்ச்சியா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விதமான முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த செவ்வாயோட அமைப்புல ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய தென் துருவத்துல சவுத் சைட்ல ஐஸ் கேப்ஸ் அப்படி இருக்குயா. இந்த ஐஸ் கேப்ஸுக்கு அடி பகுதியில தான் தண்ணி இருக்கு அப்படின்னு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மூலியமா ஒரு ஆய்வு கொடுத்திருக்காங்க. நேச்சர் அஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ல இது பப்ளிஷ் ஆயிருக்கு. அதாவது ஐஸ் கேப்புக்கு அடி பகுதியில தண்ணி இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தண்ணி வந்து திரவ வடிவுல இருக்கு. இன்னும் சில ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. என்ன என்ன மாதிரி ஆய்வுகள்னா, நம்மளால மனுஷங்க போய் அங்க உயிர் வாழ்ந்துட முடியுமா, கண்டிப்பாக இந்த நூற்றாண்டு முடியறதுக்குள்ள மக்கள் கண்டிப்பா செவ்வாயில குடியேறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு பொதுவாகவே.
ஐயா, இப்ப பூமியில வந்து பாத்தீங்கன்னா இந்த எரி கற்கள் அல்லது விண்கற்கள் அப்படிங்கிறது நிறைய இடத்துல தென்படுது அப்படின்னு அவ்வப்பொழுது பத்திரிகைகள்ல தொலைக்காட்சி செய்திகளை நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த விண்கற்கள் அல்லது எரிக்கற்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்து விழுந்த துகள்கள் அப்படின்னு ஒரு பரவலா ஒரு கருத்து சொல்லப்படுது. உண்மையிலுமே இந்த பூமியில விழக்கூடிய விண்கற்கள் அல்லது எரிக்கற்கள் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தினுடைய துகள்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல, அதாவது பெரிய தாக்கங்கள் எதுவும் இது வரைக்கும் நடந்தது இல்ல, ரொம்ப ரேர். சின்ன சின்ன விண்கல பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன சின்ன விண்கல கற்கள்னு சொல்றோம், இதெல்லாம் வந்து பூமியை அப்பப்ப தாக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் செவ்வாயில இருந்து வர்றதா தான் ஒரு அறிக்கை இருக்கு.
இப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நிறம் அப்படின்னு இருக்கும். இப்ப செவ்வாய் கிரகம் அப்படின்னா உண்மையாலுமே செவ்வாய் கிரகம். இப்ப எதுக்கு நான் இந்த செவ்வாய் கிரகத்தை சிவப்பு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அப்ப உண்மையிலுமே செவ்வாய் கிரகம் சிவப்பு நிறத்துலதான் இருக்குதா? செவ்வாய் கிரகத்துக்கும் செவ்வாய் கிரகத்தை சிகப்பு கிரகம் அப்படின்னு ஒரு புனை பேர்ல அழைக்கிறதுக்கும் என்னங்கய்யா தொடர்பு?
அதாவது என்னன்னா, செவ்வாய் கிரகத்துடைய மேல் பரப்பு அப்பர் லேயர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா அயர்ன் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு, துருப்பிடித்த இரும்பு ஆக்சைடு கலர் அப்படிங்கிறது ஒன்னு செவப்பு அல்ல செந்நிறமா இருக்கும். இத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன சொல்றோம்னா செவ்வாய வந்து சிகப்பு கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி சில ஏரியா செவ்வால வெள்ளையா தான் இருக்கும், ஒயிட் கலர்ல. காரணம் என்னன்னா இட் இஸ் அது வந்து ஐஸ் இருக்கு, சிலிக்கா இருக்கு, அதனால கொஞ்சம் பளீர்னு பிரைட் ஒயிட்ல இருக்கும். ஆனா 70% மேல ஆக்சைடு சுத்தி இருக்கிறதுனால இத செந்நிறம் இல்ல செவப்பு சொல்லுவோம்.
ஐயா, இப்ப மற்ற கிரகங்களை ஒப்பிடும் பொழுது இப்ப பூமி, புதன், செவ்வாய், வியாழன், நெப்டியூன் அப்படின்னு நிறைய கோள்கள் இருக்கு. பிற கோள்களை ஒப்பிடும் பொழுது செவ்வாய் கிரகத்துக்குன்னு மற்ற கோள்களை விட ஒரு தனித்தன்மைகள், ஒரு சிறப்பு இயல்புகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
இருக்கு. அதாவது வந்து பூமி இதுல வந்து பிரகாசமான கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றது பொதுவா செவ்வாயத்தான் சொல்றோம். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பூமி வந்து ஒரு வருடத்திற்கு 365 நாள், ஆனா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது 687 நாள். எப்படி வந்து வியாழன் சனி எல்லாம் வாயு கிரகம் அப்படின்னு சொல்றோமோ இத வந்து இது மாதிரிதான் நம்ம சொல்றோம்.
ஐயா, இப்ப செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வந்து இப்ப வாழ்வதற்கு ஏற்ற இடமா அப்படிங்கிற ஆய்வுகள் குறித்து நம்ம நிறைய தொடர்ச்சியா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். உண்மையிலுமே செவ்வாய் கிரகம் மனிதர்கள் வாழ ஏற்ற இடமா எடுத்துக்கலாமா, இல்ல மனிதர்கள் வாழ்றதுக்கு முற்றிலும் ஒரு தகுதி இல்லாத இடம் அப்படின்னு எடுத்துக்கலாமாங்க ஐயா?
இல்ல, அதாவது இது வந்து இந்த கேள்விக்கான விடை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான், இன்னும் சில ஆய்வறிக்கைகள் வரணும். என்ன அப்படின்னா, இல்ல பொதுவான கருத்தை நான் என்ன சொல்றேன்னா, பூமியை பொறுத்த வரைக்கும் 21% காத்து ஆக்சிஜன் இருக்கு. 21% ஆஃப் ஏர் இன் எர்த்ல வந்து ஆக்சிஜன். ஆனா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 0.13% தான் ஆக்சிஜன் இருக்கு. இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். செவ்வாயில தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா செவ்வாயில இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல கிடையாது. ஏன்னா அதுல வந்து பெர்க்ளோரேட் அல்ல குளோரேட் அப்படிங்கிற கெமிக்கல்ஸால நிரப்பப்பட்டிருக்கு. ஸோ அதனால இப்போதைய சூழ்நிலையில அதை குடிக்க முடியாது. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய வாயுக்கள்ல 95% கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு, 3% நைட்ரஜன், 1.6% ஆர்கன். சோ இத பேஸ் பண்ணி இப்போதைய நிலவரத்துல நம்மளால ஒண்ணு எதையும் முடிவா சொல்லிட முடியாது. ஆனா இந்த ஆராய்ச்சிகள் தான் போயிட்டு இருக்கு. வாழ முடியுமா, அதுக்கான ஆக்சிஜன் நம்மளால கண்டெடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில இது போயிட்டு இருக்கு. ஒண்ணு சில பேர் கேக்குறாங்க, நம்ம செவ்வாயில போனா நம்ம மிதப்போமா அப்படிங்கிறாங்க. மிதக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. செவ்வாயிலையும் புவியீர்ப்பு விசை இருக்கு அப்படிங்கறதுனால மிதக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஐயா, இப்ப செவ்வாய் கிரகம் ஒளிரக்கூடிய தன்மையா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சில ஆய்வறிக்கைகளை தகவல்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே செவ்வாய் கிரகம் ஒளிரக்கூடிய தன்மை உடையதாங்க ஐயா?
ஆமா, ஒளிரக்கூடிய தன்மை உடையதுதான். இல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த சில ஒரு முக்கியமான இது என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த சிலிக்கா அது வந்து கொஞ்சம் பிரைட் ஒயிட்ல தான் இருக்கு. அதை தவிர அதோடைய அடிப்பகுதியில ஐஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுல படும் பொழுது அது கொஞ்சம் ஒளிர்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். அது ஆனா ஒளிரும் தன்மை உடையதுதான் அப்படிங்கறதுதான் புதிய நிலவரம்.
அதே போல ஐயா, செவ்வாய் கிரகத்துல இப்ப ஒரு கிரகம் பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்னு ஒவ்வொரு வாயுக்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல இருக்குது. செவ்வாய் கிரகத்துல என்ன வாயு அதிகமா இருக்குது, அதுக்கு என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல, செவ்வாயில வந்து அதிகமா கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு, 95%. அப்புறம் கொஞ்சம் ஒரு 3% நைட்ரஜன், 1% ஆர்கன். இதை தவிர ரொம்ப கம்மியா மீத்தேன், நியான், கிரிப்டான், ஜெனான் இந்த மாதிரி வாயு, இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அதனுடைய டெம்பரேச்சர், வெப்பநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 20°C இருக்கும். அதே மாதிரி மைனஸ்ல பாத்தீங்கன்னா -153°C வரைக்கும் இருக்கும். ஸோ பொதுவாவே செவ்வாய் வந்து சூரியனை விட்டு விலகி இருக்கிறதுனால கொஞ்சம் குளிர்ச்சியா தான் இருக்கும்.
செவ்வாய் கிரகத்துல எரிமலைகள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட ஒரு கருத்து சொல்றாங்க. உண்மையிலுமே அதனுடைய பெயர் கூட ஒலிம்பஸ் மலை. இதுல வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய ஒலிம்பஸ் மலை ஒரு எரிமலை தான், அங்க ஒரு எரிமலை செயல்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் இணையதளத்துல இருக்குது. உண்மையிலேயே அந்த செவ்வாய் கிரகத்துல எரிமலைகள் இருக்காங்க ஐயா?
இல்ல, அதாவது எரிமலை அப்படிங்கறத அது அவங்க வந்து வேற மாதிரி கொண்டு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரஞ்சு இல்ல சிவப்பு இல்லைன்னா பட்டர் ஸ்காட்ச் அது மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது வந்து இந்த கனிமங்களை பொறுத்து, அதுல இருக்கக்கூடிய கனிமங்களை பொறுத்து இருக்கு, தங்கம், பழுப்பு அந்த மாதிரி சில கலர்ல நமக்கு தெரியுது. அதுலேருந்து சில இது வந்து நமக்கு விழுகுது, விண்கற்கள் விழுகுது, அதனால அது எரிமலையிலேருந்து வெடித்து வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த தூசி புயல்கள், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அந்த விண்கற்கள், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா குறிப்பிட்ட இடங்களை குறிக்கிற ஒரு பள்ளம் இல்ல ஒரு தரிசு மாதிரி ஒரு வடு இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேற்பார்வையில சுழண்டு வருது. அதனால செவ்வாய் கிரகத்தோட அந்த புவியில வந்து நமக்கு காட்சிகள் வந்து அப்பப்போ ஒவ்வொரு மாதிரியான இது இருக்கும். இது வந்து வளிமண்டலத்தை பகுப்பாய்வு செய்து நம்ம சில விஷயங்களை ஒன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியும் பின்னாடி.
அதே போல செவ்வாய் கிரகத்துல இந்த மரினர் அப்படின்னு அழைக்கக்கூடிய மிகப்பெரிய செங்குத்து பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது, இது ஒரு செயல்படாத நிலையில கூட இருக்குது அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்றாங்க. உண்மையிலுமே இந்த மரினர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய செங்குத்து பள்ளத்தாக்கு செவ்வாய் கிரகத்துல இருக்காங்க ஐயா, இதனுடைய தன்மைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது இந்த மரினர் பள்ளத்தாக்கு செவ்வாயோட இதுல அப்படிங்கிறது தான் இப்ப வந்து ஒரு பேசு பொருளா எடுத்திருக்காங்க. அதாவது பள்ளத்தாக்கை வந்து நம்மளால முழுமையா ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆக்சுவலா ஒன்னும் ஒரு ஸ்டேஜ் தாண்டும் பொழுது நம்மளால ஓரளவுக்கு அதை பத்தி சொல்லிட முடியும்
ஐயா. அதே போல இந்த செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பாதை, இப்ப உதாரணத்துக்கு சூரியன் டேந்து ஒவ்வொரு வட்டப்பாதையில பூமி, நிலவு அப்படின்னு ஒவ்வொரு வட்டப்பாதையில அது தன்னை சுழன்றுகிட்டு இருக்கு. சூரியன் டேந்து இந்த செவ்வாயினுடைய வட்டப்பாதை எந்த தூரத்துல இருக்கு, அதனுடைய பயணம் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அதான் 687 நாட்கள். சூரியன் வழியா அதனுடைய சுற்றுக்காலம் அப்படிங்கிறது 780 நாட்கள். இதனுடைய சராசரி வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 கிலோமீட்டர். இதனுடைய மைய தொலைத்தகவு அப்படின்னு இது சொல்லுவோம், அது வந்து கிட்டத்தட்ட 0.09 இருக்கும். அதாவது சராசரி பிறழ்வு அப்படிங்கிறது 19.37°ல வந்து நிற்பார்
ஐயா. அதே போல பூமியில காந்த புலம் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல செவ்வாய் கிரகத்திலையும் இந்த தெற்கு கோள பகுதிகளில் ஒரு காந்த புலம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சில தடயங்கள் கிடைச்சிருக்கிறதா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு காந்த மண்டலம், ஒரு காந்தத்தினுடைய ஈர்ப்பு விசை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே செவ்வாய் கிரகத்துல ஒரு காந்த புலம், இந்த அரைக்கோளத்துல அதனுடைய விசை அமைப்புகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
இருக்கு. அதாவது ஒரு சின்ன பேட்ச் ஒர்க், ஒரு சின்ன மேக்னெட்டிக் காந்த புலம் அந்த சர்ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா, பூமியில இருக்கக்கூடிய காந்த புல அளவுக்கு செவ்வாயில இருக்குமா அப்படின்னா கிடையாது. பொதுவா சொல்றது காந்த புல தன்மை இருக்கு அப்படிங்கறது அதனுடைய உண்மை. பெரிய லெவல்ல கிடையாது, ரொம்ப சின்னதா. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரெமினன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஐயா, இன்னைக்கு ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு மனிதன் போறதுக்கு, இப்ப உதாரணத்துக்கு நம்ம சந்திராயனுடைய அந்த ராக்கெட்டை பயன்படுத்தி நம்ம நிலவுக்கு மனிதர்களும் அனுப்பக்கூடிய ஒரு திட்டமிடல் இருக்கு. இதே மாதிரி நிலவுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த மாதிரி நிறைய அறிவியல் விஞ்ஞானிகளும் போய் கால் தடம் பதிச்சுட்டு வந்திருக்காங்க. இதே போல செவ்வாய் கிரகத்துக்கும் மனிதன் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இன்னைக்கு ஏதாவது இயற்கையினுடைய ஏதாவது இயற்பியல் வளர்ச்சிகள் ஏதாவது இருக்கா? உண்மையிலுமே செவ்வாய் கிரகத்துல போய் பார்க்கக்கூடிய சூழல்கள் இந்த ஆய்வுகளை இருக்காங்க ஐயா?
இருக்கையா, இருக்கையா. செவ்வாய் கிரகத்தை போய் பார்க்கக்கூடிய ஆய்வுகள் இருக்கு. அதே மாதிரி வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த தென் துருவத்துல ஐஸ் கட்டி இருக்கு அப்படிங்கறத நான் முதல்ல சொன்னேன். இதை வந்து ரேடார் எவிடன்ஸ் மூலியமாகவும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆல்டிமீட்டர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இதை வச்சு அந்த ஐஸ் கியூபு, அதனுடைய உயரம், அதனுடைய மேற்பரப்பு தன்மை இதெல்லாம் அனலைஸ் பண்ணி.
இப்ப இந்த செவ்வாய் கிரகத்துக்கும் மற்ற கிரகத்திலிருந்து இப்ப வியாழன் இருக்கு, புதன் இருக்கு, ஏன் செவ்வாய்க்குன்னு ஒரு சிறப்பா இந்த தண்ணீர் இருக்கா அப்படின்னு ஒரு தகவல்களை, மற்ற கிரகத்தோட செவ்வாயை பத்தி ஏன் இந்த ஆய்வுகள் வந்து அதிகமா நடைபெறுது, இதுக்குன்னு சிறப்பு காரணங்கள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
அதாவது சிறப்பு காரணம் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த சிவப்பு கோள் தினம் அப்படிங்கறத நம்ம ஆக்சுவலா ஒன்னும் கொஞ்சம் டீடைல்டா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம்னா இது ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியா இருந்திருக்கும். இது அந்த அளவுக்கு பெரிய விழிப்புணர்ச்சி இப்பதான் வருது. ஸோ அதனால போக போக என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு பெரிய இதுவா வந்து நிற்கும்.
இப்ப இந்த செவ்வாய் குறித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இளம் பொதுமக்கள், மாணவர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள், அவங்களுக்கு இதை குறித்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இங்க போய் சேர்ந்துருக்கு?
இல்ல, ஆக்சுவலா நமக்கு மத்த இது மாதிரிலாம் இது போல ஏதோ நாசா அவங்க மூலியமா ஏதோ ஒரு ஸ்பேஸ் லேண்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறது மட்டும்தான் தெரியுமே தவிர, நமக்கு செவ்வாயை பத்தி பெரிய விதத்துல நமக்கு ஆராய்ச்சிகள் இல்லை. ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா முடிவுகள் நமக்கு தரவுகள் இன்னும் வந்துகிட்டேதான் இருக்கு. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான தரவுகள் வருது அப்படிங்கறதுனால இப்போ நம்மளுடைய பார்வை செவ்வாய் பக்கம் திரும்பி இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. எப்படியும் இந்த விஞ்ஞானிகளுடைய கூற்று வந்து இந்த நூற்றாண்டு முடிவுக்குள்ள மனிதன் செவ்வாயில கால் எடுத்து வச்சிருவான் அப்படிங்கிறது தான் இந்த நூற்றாண்டு முடியறதுக்குள்ள அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளோட கூற்று.
ஐயா, அதே போல விண்வெளியில நிறைய மாற்றங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இப்ப இருக்காங்க ஐயா?
இப்போ பெரிய மாற்றம் இனிமே ஒன்னும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இனி ஒன்னும் இல்லை. ஆக்சுவலா 9 கிரகங்கள் இருக்கு, 10th கிரகம் இருக்கிற மாதிரி ஒரு கூற்று வந்தது, அப்புறம் அது இல்லைங்கிற மாதிரி ஒரு மறுப்பு செய்தியும் கொடுத்திருந்தாங்க. சோ இப்போதைக்கு அது ஒண்ணும் இல்லை.
அதே போலங்க ஐயா, இப்ப பூமியில இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தொடர்ச்சியா இப்ப அதை பத்தி நிறைய வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க. காலநிலை மாற்றம் வந்து நிறைய ஒரு வறட்சி, ஒரு நீருக்கு வந்து ஒரு தட்டுப்பாடு, மரங்களுடைய தட்டுப்பாடு இருக்கிறதுனால காலநிலை மாற்றம் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. அதனால பொதுமக்களுக்கு பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு. பொதுமக்களுக்கும் சரி, விலங்குகள், பறவைகள் எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்க நிலைமையில இந்த காலநிலை மாற்றத்தினால செவ்வாய் கோள் அல்லது விண்வெளியில ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க ஐயா?
இல்ல, ஆக்சுவலா காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும் பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் செவ்வாயில மாற்றம் எப்போதுமே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இப்ப சமீபத்துல இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ மழை பெய்யுது, திடீர்னு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமா தான் மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே இப்ப நம்ம சமீப காலத்துல பயன்படுத்திக்கிட்டு அதே மாதிரி செவ்வாயிலையும் வந்து காலநிலை மாறுபாடும் உண்டு, பருவகால மாறுபாடும் உண்டு, அதை தடுக்கவே முடியாது.
அதே போலங்கய்யா, இந்த செவ்வாய் கிரகமா இருக்காலும் சரி, மற்ற கிரகங்கள் இப்ப ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பூமியினுடைய அருகில செவ்வாய் வரப்பொழுது, பூமியினுடைய அருகில புதன் வரப்போகுது அப்படின்னு ஒரு வருடம் சொல்லி ஒரு சிறப்பு நிகழ்வு நடைபெற இருக்குது. இது வெகு அருகில வரப்போகுது அப்படின்னு சில நிகழ்வுகளை வந்து பாத்தீங்கன்னா நேரடியா கண்ணில் பார்க்கலாம், சில நிகழ்வுகளை வந்து தொலைநோக்கியின் மூலமா தான் பார்க்கலாம்னு சொல்லி இந்த தொடர்ச்சியா அறிவியல் அறிஞர்கள் வந்து தகவல்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த புவியில ஒரு அண்மையில இனிமே வரக்கூடிய ஒரு மாறுபாடு, இந்த மாறுபாடு அல்லது இந்த ஒரு அதிசயங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இருக்காங்க ஐயா?
ஆமா, இப்ப சமீபத்துல கூட அது மாதிரி ஒரு நிகழ்வு இது பண்ணாங்க, அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இப்போதைக்கு கிடையாது, இன்னும் கொஞ்சம் பீரியட் கழிச்சு நமக்கு கிடைக்கும்.
இப்ப இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வானிலையில மாற்றம் நடக்குது. இந்த செவ்வாய் கிரகம் குறித்து நிறைய தகவல்கள் நம்ம தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். இந்த மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்க பொழுது பொதுமக்கள் மாணவர்களுக்கு இந்த செய்தி நிறைய போய் சேருது. நம்ம இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தகவல்களா இருந்தாலும் சரி, வானிலையுடைய மாற்றங்களா இருந்தாலும் சரி, இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்களா பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம செய்ய வேண்டிய பணிகள் அல்லது கடமைகள் என்னன்னுங்கய்யா?
நல்ல கேள்வி. அதாவது வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலயும் கட்டடம் கட்டுறோம், மரத்தை வெட்டிடுறோம், அதனால நமக்கு மழை குறையுது. மழை குறையறதுனால ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம், தண்ணி இல்லாதனால ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம் மிக மிக ஜாஸ்தியா பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும் பின்னாடி. ஸோ அதனால குடிமாணவர்களும் இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி மரத்தை வளர்ப்போம், மனித வளத்தை காப்போம், மண் வளத்தை காப்போம், மனித வளத்தை காப்போம்.
ஐயா, இது வரைக்கும் குறிப்பா இந்த செவ்வாய் கிரகம், இந்த செவ்வாய் கிரகத்தையே சிவப்பு கிரகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய ஆய்வுகள் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த கோள்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது குறித்து மிக சிறப்பான குறிப்பா மிக அரிய தகவல்களை வந்து பொதுமக்களும் மாணவர்களும் எளிமையான வகையில புரிஞ்சுக்கக்கூடிய வகையில ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அளித்த புதுகை பண்பலைக்கு என்னுடைய மனம் நன்றி.
நேர்களே, இதுவரை செவ்வாய்க்கோள் அதாவது சிவப்பு கோளை பற்றிய அருமையான பல தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் வி ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.